Hallelujah, 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 hallelujah. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய துயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 34 முதல் 11 அதிகாரம் முதல் இறைவார்த்தை முடியும். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை பிரசன்னத்தினுடைய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்வின் நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வீட்டில் இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து இந்த வேளையை ஒரு ஆசீர்வாதமான வேளையாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இறைவசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த இறைவசனத்தை எவர் ஒருவர் உட்கொண்டு ஆண்டவருக்குள்ளே கடந்து போகிறோமோ நம்ம நிறை மகிழ்ச்சியை காண முடியும் என்பது திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படையான பாடம். இந்த கத்தோலிக்க திருச்சபை என்னமோ நேற்று தான் ஆரம்பித்து சில பேர்லாம் சொல்கிறாங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இப்படி ஒரு சாமியார் பிரசங்கம் வைப்பாரா அப்படின்னு. அது சில நேரத்தில் எனக்கு சிரிப்பை தான் கொடுக்கிறது. எனக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ குருக்கள் இந்த பணியை தான் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ வீடியோ இல்லை, அப்போ ஆடியோ இல்லை, அப்போ இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு படம் பிடிக்கிற இந்த ஷோவெல்லாம் இல்லை. இப்போ தேவையின் நிமித்தமாக இதை செய்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு யோசிக்கவும் இல்லை. எந்த இடத்துல நம்ம லைவாக மக்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து இந்த டிவி வழியாகலாம் இந்த மினிஸ்ட்ரி தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அதுக்காக மற்றவங்களாம் வேலை செய்யலைன்னு நம்ம யாரும் சொல்லிடவே முடியாது. இந்த திருச்சபை எவ்வளவு காலமாக ஒரு ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னா, அது நமக்கு முன்னாடி ஓடின நம்மளுடைய மூதாதையர்கள் தந்தையர்கள் எவ்வளோ பேர் நல்ல வல்லமையாக மினிஸ்ட்ரி செய்திருக்கிறாங்க. இந்த இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தை மக்களுக்கு நிறைய காட்டியிருக்கிறாங்க. என்ன அவங்க ஊர் ஊராக இப்படி போகலை, இப்ப இருக்கிற வசதிகள் அவங்க பெற்றிருக்கல, அவ்வளவுதான். அந்தந்த இடத்துல அவர்கள் பெரிய ஒரு புனிதத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. எங்களுடைய நான் சின்ன பிள்ளையில என்னுடைய பங்கு திருச்சியில் இருக்கக்கூடிய திரசால்புரம் அப்படிங்கிற ஒரு பங்கு என்னுடைய பங்கு. அங்கே ஃபாதர் ஏஎம் லூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான ஃபாதர் இருந்தார். அவர் நான் பார்க்கும்போது வயதாக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் எங்களுடைய அந்த அதே பங்கில் குருவாக இருந்தார். 16 ஆண்டுகள். இப்போல்லாம் 2 ஆண்டு 3 ஆண்டுனாலே இங்கே பிரச்சனையை ஆரம்பிச்சிருது. ஆனால் ஒரு 16 ஆண்டுகள் அது ஒரு நல்ல பங்கு. ஒரு அந்த பங்கில் நான் எனக்கு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களும் நல்ல மக்கள், அதாவது பங்கு தந்தையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பங்கு தந்தை மக்களை ஏற்றுக்கொண்டார். அவங்கக்கிட்ட பெரிய பிரசங்கம்லாம் நம்ம எதிர்பார்க்குற போல கிடைக்கல. இருந்தாலும் அவங்க சில விசுவாசத்தினுடைய கோட்பாடுகளை வந்து அழுத்தமாக சொல்லுவார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு. அவர் என்னுடைய சிறு பிராயத்தில் அவருடைய கையிலிருந்து தான் நற்கருணை நான் உட்கொண்டேன். அப்போல்லாம் அந்த ஜெபம் படிக்கும் போது அவர் எங்களுக்கு விளங்க வைப்பார். அந்த பெரிய வயதான ஒரு குருவானவராக இருந்தாலும் அவர் என்ன செய்வார், எங்களை வந்து சொல்லி கொடுப்பாரு. இந்த கருத்தியல்கள் எல்லாம் அந்த விசுவாச நம்பிக்கையின் வார்த்தைகளை அவர் விளங்க பண்ணுவார். அப்படியாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த விசுவாசத்திற்கு மெருகூட்டியவர்கள். தாய் தந்தையில் ஆரம்பித்து அது பல இடத்துல அது பரவி கிடக்கிறது. அதனால் நம்ம இந்த கிரெடிட்டை வந்து ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருமே நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. ஸ்கூலில் கேட்டகிசம் சொல்லி கொடுத்தவங்க, அப்புறம் இந்த பங்கில் கேட்டகிசம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த குருக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்குற போது அவர்களுடைய வாழ்வும் அந்த பிரசங்கமும் இணைந்து போனது. அதுதான் வல்லமையான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். பிரசங்கம் நம்ம ஈஸியாக பண்ணலாம், பெருசாக பேசலாம், அது ஒரு திறமையை பயன்படுத்தி கூட செய்கிறோம், நிறைய செய்கிறோம். ஆனால் வாழ்வு, யாருடைய வாழ்வு இணைந்து போகிறதோ அவர்கள் தான் ஆசீர்வாதத்துக்குரிய தளத்தில் நிற்க முடியும். நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லுவாங்க, ஃபாதர் நல்ல டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அதனால் ஜெயிக்கிறார். டெக்னிக் யூஸ் பண்ணுற எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா என்பது தான் என்னுடைய கேள்வி. அதனால் அந்த வார்த்தை சில வேளைகளில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். எல்லாருக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. டெக்னிக்லாம் இப்போது பூண்டியில் வந்து ஒரு ஃபாதர் இருந்தார், ஒரு புனிதர் பட்டத்திற்கு தந்தையை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் எங்கள் அம்மா அவரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எளிய குருவானவர், அவர் ஜெபமாலை எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி சுற்றி ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ போனாலும் அவர் ஜெபம் பண்ணுவார். அவங்க எளிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், ஃபாதர் வந்து இப்படி சொல்லுவாங்க, இவங்க என்னத்துக்காக போயிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நீ நல்லா பாஸ் ஆகிடுவ போ போ அப்படின்வார். அவ்வளோதான், அது நடந்துடும். பாருங்கள், அப்படி தங்களை மறைத்து கொண்டவர்கள் புனிதர்கள். யாரெல்லாம் தங்களை மறைத்து கொண்டார்களோ கடவுளுடைய பணிக்காக, கடவுள் அவர்களெல்லாம் எடுத்து விளங்க பண்ணுவார். இதுதான் உண்மை. இன்னைக்கு அந்தோனியார் தன்னை மறைத்து கொண்டவர் கடவுளுடைய பார்வையில். மனுஷனுக்கு முன்னாடி போய் அவர் காட்ட விரும்பலை, ஆனால் ஆண்டவர் அவர் எடுத்து உலகத்துக்கு இன்றைக்கும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதே போல தான் என் தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான நாட்களில் நம்ம வாசகங்கள் நமக்கு எதற்கு உதவி செய்கிறது, வாழ்க்கை முறையை நீ ஆண்டவர் விரும்பும் விதமாக அமைத்து கொண்டால், என்ன நடக்கும், அங்கங்கே என்ன நடந்துச்சோ அதெல்லாம் உனக்கு நடக்கும். அமைத்து கொள்ளலைன்னா என்ன நடக்கும், அங்கங்கே என்ன நடந்துச்சோ அதுவே உனக்கு நடக்கும். உலகத்தில் நன்மையும் நடக்குது, தீமையும் நடக்குது. இப்போ நீங்கள் நன்மைக்குரிய பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளை பரிசோதித்து பார்க்கணும். எதோட, இறை வார்த்தையினுடைய தளத்தில் வச்சு நம்மளை பரிசோதித்து பார்க்கணும். சில பேர் ஜெபிக்கிறான் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன் ஃபாதர், நம்ம வீட்டில் எல்லாம் ஜெபம்லாம் நடக்குது, சம்திங் இஸ் மிஸ்ஸிங், கடவுள் ஏன் எங்கள் ஜெபத்தை கேட்குறது, ஏன் வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் சரியாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம சரியாக கொடுக்கலங்கிறது நம்முடைய செயல்லேருந்து வெளிப்படுது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த மன மேட்டிமையிலிருந்து யோசிக்கக்கூடாது. நான் எல்லாம் செஞ்சிடறேன்ப்பா, ஐ எம் டூயிங் எவ்ரி திங் வெரி பர்ஃபெக்ட்லி வெரி வெல். இது என்ன பரிசெயத்தனத்தினுடைய உள்ளம் வெளிப்படுது. அப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று பரிசெயம் வேண்டிக்கிட்டா பாருங்களா, நான் பாவசங்கீர்த்தனை செய்கிறேன், நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நம்ம அவனை போல் சொல்லி கொண்டு இருந்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய வழிகளை காண முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நிற்கணும்னா, தாழ்ச்சியோடு ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை படைக்கணும். அப்போ ஆண்டவர் பேசுவார். இந்த முதல் வாசகத்தில் பாருங்கள், ஆண்டவர் கோபப்படுறாரு. பாருங்கள், எதுக்கு நீ இதெல்லாம் கொண்டு வர, ஆண்டவர் சொல்கிறார், காளைகள் ஆட்டுக்குட்டிகள் வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார். நான் கேட்டேனா, ப்ரைஸ் த லார்ட். பாருங்கள், நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வரோம், கோயிலுக்கு வந்து சில பேர் காணிக்கை கொடுப்பாங்க, சில பொருள்கள் எல்லாம் அந்த காலத்தில் காணிக்கையாக வாங்கி வைப்பாங்க. அது நம்ம கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்லேயும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கும். எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய கோயில்களில் நான் போகிறப்பெல்லாம் அப்படி பார்ப்பேன், அங்கே என்ன பேர் எழுதியிருக்கு, இங்கே என்ன பேர் எழுதியிருக்கு. ஒரு கோயிலில் பார்த்தேன், மாதா சுருவத்திலே பேர் எழுதி வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையும் வேதனையுமாக இருந்துச்சு. அந்த மாதா பேர் அந்த பேராக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சிச்சு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி இயேசுநாதன் சாமியினுடைய நெற்றியில் கூட எழுதுறதுக்கு தயங்க மாட்டோம் நம்ம. நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன் பாரு, ஆண்டவர் சொல்லிக்கார், இந்த கையில் செஞ்சு இந்த கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்காக நம்ம வந்து எதையுமே வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, எதை நம்ம வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துகிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பாருங்கள், நம்மளுடைய இயல்பு எப்படியாக இருக்கிறது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, வீணாக காணிக்கைகளை இனி வீணாக கொண்டு வர வேண்டாம், ஏ நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பை தருகிறது, நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அம்மாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன், உங்கள் அம்மாவாசை திருவிழா கூட்டங்களை என் உள்ளம் வெறுக்கிறது, அவை என்மேல் விழுந்த சுமையாயின. எங்கடா சாமியார் எல்லாத்தையும் மனப்படமாக சொல்கிறார் நினைக்காதீங்க. இங்கே இன்றைக்கி முதல் வாசகம் இதுதான். இசையா தன்னுடைய நூலினுடைய ஆரம்பத்திலேயே இதை தான் வைக்கிறார், கடவுளுடைய கோபத்தை வைக்கிறாருங்க. கோபத்தை வச்சுட்டு தான் அவர் போகிறாரு அடுத்ததெல்லாம் சொல்கிறதுக்கு. இசையா புத்தகம் எத்தனை புத்தகம் இருக்குது, அதனுடைய ஆரம்பமே இப்படி தான். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், கடவுள் என்ன கேட்குறாரு அப்படின்னு நம்ம அறிந்து செயல்படாத வரைக்கும் கடவுளுடைய கோபம் நம்மை விட்டு விலகி போகாது. கடவுள் ஒரு காமன் கட்டளையை நம்ம கொடுத்துருக்குறோம், கடவுள் கொடுக்குறாரு. அந்த காமன் கட்டளையை வச்சுக்கிட்டு, ஒரு பொதுவான அந்த கட்டளையை வைத்துக்கொண்டு கடவுள் அதுக்குள்ளே எனக்கு எதுக்கு எதுக்கு என்ன சிறப்பான ஒரு பணி வச்சுருக்கிறாருன்னு நான் தேடணும், நீ தேடணும், நம்ம அப்படி தான் தேடணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அதை விட்டுட்டு செய்ய வேண்டாத வேலைகளை செய்து கொண்டு நம்ம அதில் திருப்தி அடைகிறோம். உதாரணத்திற்கு இப்போ ஃபாதர் நான் பேசுகிறேன், ஒரு கருத்தை நான் விளங்க வைக்கிறேன் வேதத்தினுடைய பின்னணியிலிருந்து. இப்போ கேட்குற நீங்கள் என்ன செய்யணும், இந்த கருத்து விவிலியத்தின்படி ஒத்து போகுதான்னு நீ பார்க்கலாம். நான் விவிலியத்தின்படி ஒத்து போகலன்னா அதை நீங்கள் என்ன செய்யலாம், மறுத்து கூறலாம். அது கருத்து வேறுபாடுன்னு நம்ம சொல்கிறோம். பத்தில் ஒரு பகுதியை பற்றி பேசணும். 99.9% பேர் ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு ரெஸ்பாண்ட் வரலை, அதை வச்சு சொல்கிறேன். ஒரே ஒருத்தர் பெரிய கடுதாசி போட்டிருந்தார், அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லலை, நீ நாசமாக போவேன்னு சொல்லலை, மற்ற எல்லாம் சொல்லிட்டார். பத்தில் ஒரு பகுதி கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான கருத்துன்னு சொல்லிட்டார். கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான கருத்துன்னா அது விவிலியம் எதிரான விவிலியமாக தான் இருக்கணும், ஏன்னா விவிலியத்தில் இருக்கிறத நம்ம பேசுகிறோம். புதிய ஏற்பாட்டில் அந்த கருத்து வரலைன்னு சொல்கிறாங்க சில பேர். புதிய ஏற்பாட்டில் பத்தில் ஒரு பகுதி கருத்து வரலைன்னு அறியாமையில் இருக்கிற பிள்ளைகள் தான் சொல்ல முடியும். பத்தில் ஒரு பகுதிங்கிற வார்த்தையை வரலாம் நீ பார்க்காம இருக்கலாம், ஆனால் அதை விட பெரிய டிமாண்ட் வந்து வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டில் அந்த அளவுகோலை வச்சு கொடுத்தாரு கடவுள், பத்தில் ஒரு பகுதின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாங்கன்னா, பத்தில் ஒரு பகுதி கிடையாதுரா, பத்தில் இரு 10 பகுதியும் கொண்டு வந்து கொட்டுறான்னாங்க. இது நல்லா இருக்கா அவனுக்கு? ஆதி திருச்சபையினுடைய வாழ்க்கை முறையை பாருங்கள். பேதுரு அவங்களுடைய குழுவினர் ஆதி திருச்சபையினுடைய அடித்தள தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, தாங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் கொண்டு வந்து கொட்டுன்னுட்டாங்க. நீ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்து ஆண்டவருடைய பீடத்தில் சமர்ப்பிச்சுட்டு நீ இங்கேயே இரு. அப்படி ரெண்டு பேர் வந்தவங்க தான், புருஷன் வந்து முதல்ல போய் கணக்கு காட்டிட்டு போய் அங்கேயே உளுந்து சாவுறான், அடுத்தது பொண்டாட்டி வந்து அதே போய் சொல்லும் போது இதோ உன் புருஷனை தூக்கிட்டு போ, சத்தம் கூட இன்னும் என் காதை விட்டு ஒளியலை, நீ போவ பின்னாடியே, நான் அந்தமாக போயிடுச்சு. பாருங்க, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, கருத்தியலினுடைய பரிமாற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கு நீ ஒத்துப்பியா, உன் சொத்தை பூரா எழுதிட்டு வந்து கொடுன்னா நீ கொடுப்பியா? இப்போ பாருங்கள், நமக்கு புரிதல் இல்லை, ஆனால் நம்ம புரிதல் புரிய வைக்கிற குருக்கள் என்ன செய்கிறது, அவங்க என்ன செய்வாங்க, சாடுவாங்க, நீ இப்படி பேசுகிற, நீ அப்படி பேசுகிற, அது தப்பு. அப்போது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கிறதுனா, கடவுள் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதை விட நான் என்ன சொல்கிறேனோ அது அங்கே கிடைக்கணும். எனக்கு நான் என்ன ரைட்டுன்னு யோசிக்கிறேனோ அதை சாமியார் சொல்லணும். எனக்கு தேவையில்லாத ஒன்றோ அல்லது எனக்கு எது ஒரு பாரமாக இருக்குமோ அதை சாமியார் சொல்லிட்டாருன்னா இந்த சாமியார் கெட்டவர், இவர் போதனை கெட்டது அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா நம்முடைய உள்ளம்தான் அங்கே கேள்விக்குறியாக்கப்பட வேண்டும். இதை கூட நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு கோபமாகவோ அல்லது ஒரு சாபமாகவோ எடுத்து வைக்கல, இதையும் நீங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தி பாருங்கள் அப்படி தான் நம்ம வைக்கிறோம். ஆண்டவர் எதையுமே சொல்கிறார் இந்த பலிபீடத்திலிருந்து, அவர் சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, எல்லாரும் அழிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எதையும் பேசுறதில்லை, எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த செய்திகளை கொடுக்கிறார். இந்த செய்தியை கூட நாங்கள் எதுக்கு வைக்கிறோம், அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களும் ஆண்டவர் பக்கம் திரும்பி வரணும். அப்போ ஆண்டவர் எந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு, எதுக்காக இந்த கோபத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இந்த கேள்வி நமக்கு வருது இல்லையா. அதுலேயே ஆன்சரும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனுடைய இறுதி வார்த்தைகள் 15வது வசனம், என்னை நோக்கி நீங்கள் உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினனாக இருப்பேன், நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. ஏன்னா நீ மாற மாட்டேன், நானும் செவி கொடுக்க மாட்டேன், நீ மாறு நான் மாறிக்கிறேன். உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. பாருங்க, இரத்தக்கரை, இந்த ரத்தம் அப்படின்னா என்ன, இரத்தக்கரை. ஆ, காயின் ஆபேல், காயினுடைய கை இரத்த கரையால் இருந்துச்சு. ஆண்டவர் காய் ஆபேலுக்காக பேசுகிறார், எங்கடா உன் சகோதரன், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அவனுடைய இரத்த பழி என்னை நோக்கி கூவி கொண்டு இருக்கிறது, அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கதறுகிறது. இன்னைக்கு இந்த இரத்த பழினா அடுத்தவர்களுடைய இரத்தம், அயலார் மீது இருக்கிற அன்பில்லாத நிலை. அதுதான் நம்ம 10 கட்டளோட 2 கட்டளைகளை சரத்தாக வச்சிருக்கிறோம், கடவுள் அன்பு, பிறர் அன்பு. அப்போ இந்த இரத்த கரை அப்படின்னாலே அது பிறருடைய காரியத்தினுடைய அந்த வெளிப்பாட்டின் அடையாளம் தான் இது. அப்போ பாருங்க, அது சொல்கிறார் கடவுள், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு, உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் தீச்செயலை என் முன்னிலிருந்து அகற்றுங்கள். ஒன்று ஒன்றா சொல்கிறார், உன்னை தூய்மைப்படுத்திக்கோ. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், தூய்மைப்படுத்துறதுனா என்ன, தூய்மைப்படுத்துறதுனா நல்லா குளிச்சு விட்டு, காலையில் உபவாசம் இருப்பாங்க, உபவாசம் இருக்கிற நேரத்தில் பார்த்துருக்கீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய இலை போட்டு 3 நாளைக்கு திங்கிறத ஒரே நேரத்தில் திம்பான், வடை பாயாசம் பஜ்ஜி சுச்சி, உபவாச சாப்பாடாம். உபவாச சாப்பாடுன்னா அப்படிலாம் சாப்பிடணும்னு எந்த கட்டளையும் கொடுக்கப்படலை. அதனால் உபவாசம் காலையில் இருக்கிறீங்கன்னா மத்தியானம் அறவேறு தான் திங்கணும், அந்த பசியை போக்குறதுக்கு. ஏன்னா முழுசாக தின்னாலும் வயிறு கட்டு போயிடும், ஏன்னா நீ ஃபாஸ்டிங் இருந்துருக்கிற, ஃபாஸ்டிங் இருக்கும்போது வயிறு எம்டியாக இருக்கும்போது அள்ளி கொட்டி நினை திணிக்கக்கூடாது, அது வயிறு வந்து இன்னும் கொஞ்சம் நார்மல் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அப்போ பாதி வயிறு சாப்பிட்டு நம்ம நார்மாலிட்டியை விட்டு வெளியில் போகக்கூடாது. பாருங்கள், நம்ம எல்லாருமே அப்நார்மலாக எதையாவது செய்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு எவ்ரி திங் இஸ் நாட் ஃபைன், அதனால தானே கோபப்படுறாரு, அதனால தானே வேதனையை வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் அவர் என்ன விரும்புகிறாரு, கழுவி தூய்மைப்படுத்துங்கள். அப்போ தூய்மைப்படுத்து, நம்ம எப்படி தூய்மைப்படுத்துறது, உங்களை கழுவி அப்படின்னா உடம்பை சொல்கிறாரா, ரெண்டு அடையாளமும் இருக்குது. உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும், உடல் சுத்தம், ஆன்ம சுத்தம். இப்போ உடம்பை கழுவணும், குளிக்கணும். நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறான், தண்ணி பத்து பிரச்சனையினால நிறைய பேர் குளிக்கிறதே இல்லை. அப்படின்லாம் இருந்துடாதீங்க, குட்டி பிள்ளைங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகும்போது குளிக்காமல் போகிறீங்க, பல்லு விளக்காமல் போகிறீங்க. எங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, நிறைய குட்டி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது குளிக்கிறதே இல்லை, அப்படியே மேக்கப் போட்டுட்டு பவுடர் அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டையெல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா அப்படியே ஷோக்காக போயிடுறீங்க. ஆண்டவர் குளிக்காத பிள்ளையில் அவர் சேர்க்க மாட்டார் அவர் கூட்டத்தில். ஒன்று, ரெண்டாவது ஆத்ம தூய்மை. லூக்கா 11:21, நான் அடிக்கடி அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்போ அனைத்தும் தூய்மையாக இருக்கும். உட்புறத்தில் உள்ளதுனா எது, ஆத்மாவில் இருக்கிற அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், இதெல்லாம் கொடுக்கணுங்க, அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தூய்மை ஆகிடும். பாருங்கள், இதெல்லாம் அடிப்படை கருத்துக்கள் பைபிளில் இருக்குது. உங்கள் தீச்செயல்களை என் முன்னிலிருந்து அகற்றுங்கள். இசை 59:1 சொல்லுதே, உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகிவிடவில்லை, உன் ஜபத்தை கேட்க முடியாதபடி காது ஒன்று மந்தமாய் நான் செவிடா போயிடலை, உன் பாவங்களே உனக்கும் எனக்கும் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது, உன் தீச்செயல்களே என் திருமுகத்தை உனக்கு மறைத்து வைத்திருக்கிறது. ரெண்டு காரியம், உன் பாவம், உன் தீச்செயல், ரெண்டும் இணைஞ்சு போகுங்க. எதெல்லாம் நம்ம பாவத்தில் நின்றுட்டோம் அப்படின்னாலே அடுத்தது தீச்செயல் தான், இது மாறவே மாற முடியாது. அதனால தான் தொடக்கம் 4:7 ஆண்டவர் சொல்கிறார், காயினை பார்த்து நீ நன்மை செய்டா, நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நன்மை செய்யாது போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும், அதை நீ அடக்கி ஆள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் கேட்டார், ஃபாதர் பைபிளை திறந்தா தூக்கமாக வருது, ஃபாதர் பைபிளை திறந்தா தூக்கமாக வரும். சில பேர் கோயிலுக்கு போய் உட்கார்ந்தானாலே கண்ணை மூடிடுறான், வாயை திறந்துடுறான் ஆனு. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிறேன், எனக்குள்ளே கோயிலுக்குள்ளே போனால் பிசாசு வாழை எடுத்து வாயில் வச்சுருவான், சப்பிக்கிட்டே தூங்குறேன். அதனால் நம்ம கடவுளுக்கு பயப்படையோலி பிசாசு வாளுக்காவது நீ பயந்து கிடக்கணும். அதனால தான் நிறையா லேடிஸு வாயை மூடிக்கிட்டே தூங்குறாங்க. பிரைஸ் த லார்ட். வாயை மூடிக்கிட்டு தூங்கினாலும் வாயை திறந்துக்கிட்டு தூங்கினாலும் பிசாசு வாழு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் பாருங்க, இது என்னன்னா நன்மை செய்ய மனசு இல்லைங்க. நீ நன்மை செய்யலை அப்படின்னா, நீ பைபிள் எடுத்தின்னா உனக்கு தூக்கம் வரும், வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணினா பிரச்சனை வரும். நன்மை செய்கிற இடத்துல நமக்கு என்ன செய்யணும், பிசாசு இந்த வேலையெல்லாம் செய்துகிட்டே இருப்பான். எங்கேயாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது டப்புன்னு பிசாசு உள்ளே வருவான் பாருங்கள், எங்கிட்டேருந்து வரான்னே தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் வெளியிலேருந்து ஏதோ வாழுகளெல்லாம் வச்சுக்கிட்டு வருவான் அப்படின்னு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் பாஸ்கா நடக்கும், அதில் இயேசு வருவார் பாருங்கள். இயேசு வரும்போது எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பான், இந்த பிசாசு வரும்போது தான் எல்லோரும் எந்திரிச்சிருவான். இயேசு எப்படி தெரியுமா வருவார், ரொம்ப சோகமாக வருவார் அவர். ஏன்னா அவங்க இயேசுவோட வார்த்தை நல்லா கேட்கணும்னு, அப்போல்லாம் மைக்கு கிடையாதா, எல்லாம் உயர்ந்த இடத்துலேருந்து அவங்க பேசுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இயேசு பேசும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நீட்டி பேசுவாங்க. என் அன்பார்ந்த ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறது எல்லாமே நீட்டி வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த செய்தி காதுக்கு போகணும்னு அந்த காலத்தில் அறிவோடு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கேட்குறதுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்கா, உடனே ஆண்ட் அப்படியே படுத்துருவான். பாஸ்காவுக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்துருக்குறேன், போகும்போது என்ன செய்வான், பாயோடையே போவான், பாய் போர்வையெல்லாம் சுருத்தி வச்சுட்டு போவான். பாஸ்கா பார்க்க போகிறவன் ஏண்டா பாயோடையே போகிறான்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் போனோம், அப்போ எங்கள் வீட்லேயும் பாயோடு போனாங்க. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, 10 நிமிஷத்தில் நான் பாயில் பாஞ்சிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு பாயோட மகிமை என்னன்னு. இயேசு இயேசு வந்தப்போ நான் தூங்கிட்டேன், கேக்கன்னு பேய் வந்துச்சு பாருங்கள். அப்போ தான் எல்லாம் முழிச்சு பார்க்குறான். அதனால தான் பேய் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபிகராகவே இருக்குது எல்லா வாழ்க்கையிலுமே. ஏ கடவுள் மாதத்தில் 30 நாளில் 29 நாள் இயேசு நம்மளோட தான் இருக்கிறாருங்க. ஆனால் அந்த 1 நாள் வர பிசாசு பாருங்கள், நம்மளுடைய மனசெல்லாம் பிடிச்சி வச்சிட்றான். அதுக்கப்புறமேட்டு நாள் பூரா பிசாசை பற்றி தான் யோசிக்கிறோமே ஒழிய, ஆண்டவர் என்னோட இருக்கிறாருங்கிறத யோசிக்க மறந்துட்டோம். பிள்ளைகளை துன்ப நேரம் சோர்ந்து விடாத, நான் உன்னோட இருப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னார். எல்லாம் நல்லா இருக்குது, கேட்கும் போது நல்லா இருக்குது, சாமியார் பேசும்போது ஆஹா எப்படி இருக்குது, பேசி முடிச்சுட்டு நீ செல்ஃபோனையோ டிவியோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி திரும்புங்க, அங்கே பேய் வந்து நிற்கும், பேய் வந்து நிற்கும்னு பயந்துடாதீங்க, உங்கள் வீட்டுக்காரர் வந்து நிற்பார், உங்கள் பொண்டாட்டி வந்து நிற்பாங்க, உங்கள் பிள்ளைங்க வந்து நிற்பாங்க, கடங்காரன் வந்து நிற்பான். இதுதான் பேயோடைய அடையாளம், இப்படி தான் வரும். நம்ம உடனே கலங்கிடக்கூடாது, அதை சந்திக்கிற ஆற்றல் ஆண்டவர் கொடுக்குறார். பைபிளில் நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நற்செய்தி வாசகத்தில், ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே அவர். நீ நன்மை செய்ய நினைக்கிற போது எதிரி வெளியிலேருந்து வரான்னு நினைக்கக்கூடாது, உள்ளேருந்தே வருவான். எங்களுக்கும் பங்குலெல்லாம், பங்கு சமூகத்தில் நாங்கள்லாம் பங்கில் நல்ல காரியம் செய்யும் போது எதிரி என்ன பக்கத்து நாட்டில் இருந்தால் வரான், பங்கில் என்ன வருவான், ஏன் இப்போ பண்ணுற இதை, எதுக்கு இதப்போ செய்ய போகிற, ஏன் நீ அவ்வளோ பணத்தை அதில் கொட்டுன அப்படின்னு சொல்லி பங்குலேருந்தே கிளம்பும் வேதனைகள் வலிகள் எல்லாமே. பங்கில் நிறைய தலங்கள் இருக்குது பிசாசு உள்ளே வரத்துக்கு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், பிசாசு முதல்ல எங்கேருந்து வருவான்னா பாட்டு கிளாஸ்லேருந்து தான் வருவான். அதனால தான் என்பா பிரதர்ட்ட நான் அடிக்கடி சொல்கிறது, பிரதர் சவம் பண்ணிக்கங்க பிரதர், சவம் பண்ணிக்கங்க பிரதர், சாமியார் நம்ம 2 பேரும் சவம் பண்ணிடுவோம் பிரதர் அப்படின்னு நாங்கள் சர்வீஸில் நிற்கும் போது முன்னாடியே சவம் பண்ணிடுவோம். வேறு தளத்துலேருந்து வருவான், அதுக்கப்புறம்தான் வருவான். இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கிருந்து இந்த பிசாசு வேலை செய்கிறான் தெரியாது, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு இறங்குவான் பாருங்கள் எதிர்பாராத தளத்துலேருந்து. அதற்கு நீ சரியாக இருந்தீனா நீ அதை சந்திக்கிற வல்லமையோடு நிற்ப. தேவ பிள்ளைகளை அப்படி தான் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் எல்லா தளத்திலேருந்து. நாம் ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கணும், ஏன் வழியாக பிசாசு போயிடக்கூடாது, ஒரு வேலை நல்லா நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா நம்ம வழியாக அந்த பிசாசு போய் அந்த வேலையை நிப்பாட்டிடக்கூடாது, கண்டிப்பாக அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது தீச்செயலை என் திருமுனையின் அகற்றிடு, தீமை செய்தலை விட்டொழி. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய பிள்ளைகள்லாம் நம்ம மாறணும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இதெல்லாம் நன்மைத்தனத்தினுடைய அடையாளத்தை அப்படியே போடுறார் பழைய ஏற்பாட்டில். நற்செய்தி நமக்கு அதுக்கு வழிகாட்டுது பாருங்கள், நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியே அல்ல வாளையே கொணர வந்தேன். மாமியாருக்கு எதிராக, மருமகளும் மகனுக்கு எதிராக, அப்பாவும் அம்மாவும் இப்படி எல்லாருமே மாறி போவாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாரு கடவுள் அப்படின்னா, நீ என் சார்பாக நின்னின்னா அடுத்தவங்க உன் சார்பாக நிற்க முடியாது, தவிப்பாங்க. உன் வீட்டுக்குள்ளே நீ வந்து வால் என்கிற அந்த ஒரு அபிஷேகம், வால்னா என்னென்னா தீமையை வெட்டுகிற வால், அது தீமையை கடிந்துரைக்கிற வால், அது நீயா மாறணும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், ஒரு தந்தைக்கு எதிராக மகன், தாய்க்கு எதிராக மகள், மாமியாருக்கு எதிராக மருமகளை நான் பிரிக்க வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரிவினை ஏற்கனவே தான் பிரிஞ்சு கிடக்கு எல்லாமே, மாமியார் மருமக எல்லாம் மக எல்லாம் சொத்து தகராறுல எல்லாம் பிரிஞ்சு தான் கிடக்குது இப்போ இந்த உலகத்தில் பார்க்குறப்போ. அதனால் நம்ம ஒன்றும் அந்த பிரிவினையை இயேசு சொல்லலை, இது நெகட்டிவ் பிரிவினை கிடையாது, இது பாசிட்டிவ் வேர்ட். ஆண்டவர், நீ உண்மைக்கு சான்று பகிர்ந்தீன்னா உன்னை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க, அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது, நீ என் சார்பாக நிற்கணும். ஆண்டவர் தான் சொல்ல, எதிர்த்து நில் அப்படி சொல்கிறார் பாருங்க. எதில் நெஞ்ச நிமித்திக்கிட்டு எதிர்த்து நிற்கிறது இல்லை, வாடா அடித்து பார்ப்போம்டா வாடா அப்படின்னு. ஒரு ஊரில் அன்பியத்துக்கு ஒரு குடும்பத்தை பிரிக்கிறோம், அன்பியங்கள் நடத்துறதுக்காக குடும்பத்தை பிரிக்கிறோம். அப்போது ஒரு செட்டை பிரிக்கும் போது அதில் பிடிக்காத ஒருத்தர் அந்த அந்த இதில் வந்துட்டார். இவர் எப்படியோ அந்த குடும்பத்தை இந்த குரூப்பில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நேராக சாமியார்கிட்ட போகிறாரு, போய் சொல்கிறாரு, அவன் மட்டும் என் வீட்டுக்குள்ளே வந்தான் அவன் காலை வெட்டுவேன், கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு அந்த சாமி சொல்லுது. இல்லை இல்லை, அவர் உன் வீட்டுக்கு தான் வருவார், நீ அன்பே நடத்தும், அவனையும் வெட்டுவேன் உன்னையும் வெட்டுவேன். ப்ரைஸ் தி லார்ட். அன்பியம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அன்பியம்லாம் அன்பியம் நல்லா தான் இருக்குது, அன்பியத்தை நான் எடுத்து செல்கிற மக்கள் நம்ம வெட்டுவேன் உன்னையும் வெட்டுவேன். தேவ பிள்ளைகளை கருத்தியலில் நம்ம வந்து வித்தியாசப்படலாம், நன்மை செய்வதில் நம்ம நிலைத்திருக்கணும். கருத்தியல் ஆண்டவருடைய பிள்ளைகள் வித்தியாசமாக தான் யோசிப்பாங்க. நீ வித்தியாசமாக யோசி, இயேசுசாமி வித்தியாசமாக தான் யோசிச்சாரு, ராயப்பர் தான் உலகத்தோடு யோசிச்சாரு. இயேசு ஆண்டவரே என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, செத்து போகிறேன் செத்து போகிறேன்னு, சாப்பிட நிறைய வழி இருக்குது, தப்பிச்சு ஓடிடலாம் வாங்க ஓடி. ஆண்டவர் என்ன சொன்னார், போ பின்னாடி சாத்தானே. பாருங்க கருத்தியல் அவர் மறைக்கிறாரு, ஆண்டவருடைய திட்டத்தை மறுக்கிறாரு. நோ, அப்போ நம்ம எதிர்த்து நீக்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, இந்த தீமையான உலகத்துல நீ நன்மைக்குரிய அடையாளமா எதிர்த்து நில்லு, அதனால உனக்கு ஒரு ஒரு தீமை வரும், உனக்கு ஒரு வலி வரும். அது அதுக்கு தான் நமக்கு எல்லாமே எவ்ரிதிங் இஸ் சொஃபிஸ்டிகேட்டட், எல்லாமே ஜாலியா இருந்தா. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, யூ ஆர் நாட் இன் த பெட் ஆஃப் ரோசஸ், ரோசாப்பு படுக்கையில நான் உன்னை வைக்கல, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், எதுவுமே வரக்கூடாது, எந்த துன்பமுமே இருக்கக்கூடாது. நாம் சாப்பிட்டோம், ஆண்டவரே பூசைக்கு போகணும், நான் தோசை சாப்பிடணும், பூசை தோசை பூசை தோசை, அப்புறம் பொசுக்குன்னு மேலே போயிடணும், இதுதான் நமக்கு நல்ல வாழ்க்கை நினை. இல்லைங்க, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நம்மளை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறார், டிமாண்ட் பண்ணுறாரு. பாருங்கள் இணைச்சட்டம் 5:32 ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள், வளமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம். அப்போ நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் கருத்தாக இருக்கணும். ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் கேட்டோம், நீ நன்மை செய், தீமையை நாடாத, ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய், நீதியை நிலைநாட்டு. அப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் கருத்தாக இருக்க சொல்கிறார். எது எதில், வாக்குறுதியை கடைபிடிக்கிறதுல பாருங்க, இணைச்சட்ட 23:23, உனது வாயால் வாக்களித்து. நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் நான் மட்டும் இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நான் அதை செஞ்சிடுறேன்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கப்புறம் செய்ய மாட்டோம். இணைச்சட்ட 23:23, உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு, மறந்துட்டு போயிடாத. பவுலடியார் மொட்டையடிச்சுக்கிட்டாராம், சொன்ன வாக்கு நேர்ச்சையின்படி மொட்டையடிச்சிருக்கிறார். இன்னைக்கு மொட்டையடிக்கிறதுலாம் தப்பு இல்லை, அடிச்சுக்கோங்க. ரெண்டு நல்ல காரியம் நடக்கும், ஒன்று கடவுளுக்கு அது ஒரு உகந்த காரியமாக மாறும், இன்னொரு காரியம் நல்லா முடி வளரும். பாருங்க ரெண்டு பெனிஃபிட் அதில் இருக்குது, முடி வெட்டுறது மொட்டையடிச்சுக்கிறது வந்து இஸ் இட் ரைட் ஃபாதர், உடனே இந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டோம்னா நிறைய கேள்வி வருது, ஃபாதர் மொட்டை அடிக்கலாமா, மொட்டையை முழுசாக அடிக்கணுமா, இப்போ குறைச்சி அடிக்கலாமா. இப்போல்லாம் வெளிநாட்டிலலாம் பார்த்தா எல்லாம் பாதி முடியை மட்டும் வெட்டிக்கிறான், இங்கிட்டு இங்கிட்டு சுரண்டிக்கிறான். அன்றைக்கி போகிறேன், ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் பாருங்கள், ரெண்டு குட்டி பசங்களுக்கு இப்படி நடுவில் மட்டும் வெட்டியிருக்காங்க, இந்த ஓரமெல்லாம் குறைச்சி எடுத்துட்டாங்க, இங்கே மட்டும் வெட்டியிருக்கான். ரெண்டு பேரும் அந்த ஒரு படத்தில் செந்தில் அப்படி தான் வருவார், அப்படி தான் போகிறாங்க ரெண்டு பேரும். நாங்களும் சரி என்னடா பிள்ளைய எப்படி அலங்கோலப்படுத்தி வச்சுருக்காங்களேன்னு நான் பின்னாடி யோசிச்சுட்டே போகிறேன். எங்கேருந்தோ அவங்க அப்பா வந்து பிள்ளைகளை பக்கத்தில் நின்னான் பாருங்கள், அவன் மண்டையும் அப்படித்தான் இருந்துச்சு, எல்லாமே இப்படித்தான் இருக்குது. தேவ பிள்ளைகள வெட்டிக்கங்க, என்ன பண்றது, அதையாவது நம்ம செஞ்சு பார்த்துக்க வேண்டியதுதான். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த மொட்டை அடிக்கிறது, சில பேர் போய் மெதுவா நாசுக்கா கொஞ்சோண்டு முடிய மட்டும் வெட்டி தூக்கி போட்டு வர்றது. மொட்டை அடிக்கிறதுல என்ன இருக்குன்னா அசிங்கம். மொட்டை அடிச்சுட்டு கடவுளுக்காக நீங்க மொட்டை அடிக்கிறீங்க, அதுல என்ன நடக்குது? யூ ஆர் ஹியூமிலியேட்டிங் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட். மொட்டை அடிக்கிறது அதனுடைய அர்த்தம் தான், ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்ச்சிப்படுத்திக்கிற. முடியை கொடுத்துட்டீங்கன்னா அசிங்கமாயிடுது, மண்டை முகம் அழகாக இழந்துருது, அதோடு நீங்கள் அலையிறீங்க. அப்போது கடவுள்கிட்ட, கடவுளுக்கு என்ன கொடுக்குற, எல்லோரும் பார்க்குறவங்க ஏன்னா மொட்டை அடிச்சிட்டு வரான், ஏன்னா மொட்டையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாழ்ச்சி, அதை நீ ஏற்றுக்கணும். உன்னை எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினா உன்னை ஏற்றுக்கணும். அந்த தாழ்ச்சி தான் ஆசீர்வாதம். மொட்டை அடித்தது இல்லை, நீ இந்த முடியை கொடுத்தது வந்து பெரிய விஷயம் இல்லை, அதற்கு பிறகு விளைய போகிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். இது தெரியாமல் நிறையா பேர் மொட்டை அடிச்சுட்டு நல்லா விக்கு வாங்கி மாட்டிக்கிறான். அது எதுக்கு மாட்டுறீங்க, நீ அதுக்கு மொட்டை அடிக்காமலே போயிடலாம். தேவ பிள்ளைகளை ஆண்டவரிடம் அன்பு கூறு. யோசுவா 23:11 சொல்லுது, உங்கள் கடவுளாக ஆண்டவரிடம் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்க. பாருங்கள் எங்கே கருத்தாயிருக்க சொல்லியது பார்த்தீங்களா, ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் கருத்தாயிரு. நம்ம நிறைய பேர் ஜபிக்கிறோம், ஜெபமாலை சொல்கிறோம் பாதர், டெய்லி ஜெபமாலை சொல்கிறோம், வீட்டில் ஒன்றுமே நடக்கலை பாதர். என்ன ஜெபமாலை எப்படி சொல்கிறீங்க? க்வெஸ்சன் யுவர் செல்ஃப். உன் ஜெபத்தை நீ கொஸ்டின் பண்ணி பாரு. உடனே முழங்கால் போறோம், பல தீம்புலோ தீம்பழத்தை எல்லாம் அந்த லைட் ஆஃப் பண்ணி விடுப்பேன், டே அந்த சுவிட்சு பேனை போட்டு விடுப்பேன். சிவம் பண்ணிக்கிட்ட எல்லா வேலையும் கண்ட்ரோலில் வேணும். அருள் இந்த மாதிரியே வேலை, ஐயோ பாலை வச்சுட்டு வந்துட்டேன், டா போய் பார்த்து வரேன். சொல்லிக்கிட்டே போயிட்டு சொல்லிக்கிட்டே வர்றது தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் வி ஆர் சீட்டிங் அவர் செல். கடவுளுக்கு முன்னாடி நன்றியுள்ள இறைவேண்டல், ஆண்டவர் சொல்கிறாரு நன்றியுள்ள அந்த இறைவேண்டலை ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்து வை. இப்போ கடவுளுக்கு நம்ம அன்பை கொடுக்கணும். அப்போ ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிறீங்களா, கையை ஒய்த்து துதிங்க, எல்லாரும் குடும்பமாக ஹாலலூயா ஹாலலூயான்னு துதிங்க. நல்லா பிதாவை துதிச்சுட்டு நல்லா மகிமைப்படுத்திட்டு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெபமாலை ஆரம்பித்து ஒவ்வொரு 10 நடுவில் நீ கரங்களை உயர்த்தி உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த ஜெபமாலையை முடித்து பாருங்கள். அந்த ஜெபமாலையினுடைய வல்லமை வேற. ஜெபமாலை மாதாவுக்கு ஜெபிக்கிற ஜெபமாலை இல்லைங்க. நிறையா பேர் ஜெபமாலையை வந்து ஏதோ மாதா நீ ஜெபம் பண்ணினா மாதா ஒருபடி உயர்ந்து போய் அவங்க ஒசரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஜெபம்லாம் தேவையில்லை, ஷீ இஸ் ஆல்ரெடி ஷீ எஸ் அவங்களுக்கு வந்து மோட்சம் உறுதி செய்யப்பட்டுருச்சு, அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. மாதா என்ன செய்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறியோ அப்போல்லாம் ஒரு அஷூரிட்டி கொடுத்துருக்காங்க, நானும் வந்து உங்கள் கூட வந்து ஜெபிப்பேன் அப்படின்னு. அதுதான் மாதா செய்கிற அற்புதம். அப்போ ஜெபமாலையை நீங்கள் நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக ஏறெடுக்கும் போது அன்னை வராமல் இருப்பாங்களா? அம்மா வந்துட்டாங்கன்னா 50 வானதூதர் வராமல் இருப்பாங்களா? 50 வானதூதர் வந்துட்டு அம்மாவை பிடிக்கிற ராயப்பரும் அந்தோணியார் தோமையாரெல்லாம் வராமல் இருப்பாங்களா? எல்லாரும் வீட்டில் படையெடுத்து வந்திருப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த ஜெபமாலையில் தான் வந்து ரிப்பீட்டட் ப்ரேயர் இருக்குதுங்க. நீ ஒன்று சொன்னின்னா இன்னொருத்தர் இன்னொரு சொல்லணும். அந்த ரிப்பீட்டட் ப்ரேயர் வர்றதுனால எல்லாருமே சத்தமாக ஜெபிப்போம். நான் வந்து மனசுக்குள்ள இந்த மாதிரி வேலை நான் ஜெபிக்க முடியாது, ஜெபிச்சுட்டான் சொல்லிட்டேன் சொல்லு ஆச்சு மாதிரி மனசுக்குள்ளே சொல்ல முடியாது. நான் சொல்லணும், அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முடனே, சத்தமாக சொல்லணும். அப்போ தான் பதில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு அந்த சப்தம் எழும்புது பார்த்தீங்களா, ஆசீர்வாதம், பிசாசெல்லாம் ஓடி போயிடும். இந்த சத்தத்துக்கு முன்னாடி தீமையின் அதிகாரங்கள் இருக்க முடியாது. அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு யார் சொன்னான்? காப்ரியல் தூதர் சொன்னார், மாதா சொல்லலை. அவங்களே அவங்க உட்காந்துக்கிட்டு ரெட்ன கால் போட்டுக்கிட்டு நம்ம டிவி இப்போல்லாம் ஸ்டாச்சூஸில் பார்க்குற மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு அந்த கோலை வச்சுக்கிட்டு அருள் நடந்த மாதிரி நான் வாழ்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்களா? இல்லையே, விண்ணகத்திலிருந்து வந்த வாழ்த்தொழிங்க அது. கடவுள் எந்த பெயரை எந்த வார்த்தையை அந்த வானதூதர் வாயில் வச்சாலோ அதை மட்டும்தான் வானதூதர் பேசுவார். வானதூதர் தன்னுடைய விருப்பத்தின் வார்த்தையை வைக்க முடியாது. தந்தை வெளிப்படுத்தின வார்த்தையை கொண்டு வந்து அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் உன் மேலே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்பொழுது யூ ஆர் ரிப்பீட்டிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட். அப்போது கடவுள் அந்த வார்த்தையின் மீது மகிமையாக வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா? இதில் அறிவினர்கள் சில பேர் சிவமாலை எடுக்காத சிவமாலை சி பையில் வச்சுருக்குறோம், சிவமாலை நம்ம வச்சுருக்குறோம். இதை பார்க்கும் போதாவது உனக்கு இதில் வல்லம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மணி கடையில் விற்கிது வாங்கி வச்சுருக்கு, இதில் வல்லம் இருக்குது, இல்லை இல்லை, இதில் சொல்கிற ஜெபத்தில் வல்லம் இருக்குது உனக்கு. டாபிக் தாண்டி போயிட்டுருக்குறோம், இருந்தாலும் இடைச்செருகள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்களே, உணர்ந்து கொள்ளணும் பிள்ளைகளை. இதை வச்சுருக்கிற போது பையில் இருக்கும்போது டக்குன்னு எடுத்து ஜெபிக்க ஒரு மனசு வரும் பாருங்கள், இதை பார்க்கும்போது ஓ ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு வரும். அதனால தான் சொல்கிறோம், கையில் எடுத்து வச்சுக்கோ. எதுக்கு இதில் இருக்கிறத கணக்காக சொல்லணுமா? கணக்காக வச்சுருக்குறோம். எதுக்கு வச்சுருக்குறோம்? இது கணக்கு பார்க்குறதுக்காக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஆர்டர், அட்லீஸ்ட் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். வி பிரிங் கன்க்ளூஷன். ஒரு ஜெபத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும், இல்லாட்டினா எப்போ ஜெபித்தோம் எப்படி ஜெபித்தோம் தெரியாது. கவுண்ட்லெஸ் ப்ரேயர் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிறோம், ஸோ வி மஸ்ட் பிரிங் அஸ் கன்க்ளூஷன். ஒரு ஜெபம் ஆரம்பிக்கிறோன்னா துவக்கம், அதனுடைய கண்டென்ட், அதனுடைய முழுமை, அதனுடைய நிறைவு அப்படி இருக்குது. ஒரு திருப்பலின்னா தொடக்க உரை இருக்குது, என்ட்ரன்ஸ் வருது, அதுக்கப்புறமேட்டு வாழ்த்து வருது, அதுக்கப்புறம் காணிக்கை வருது, அதுக்கப்புறம் நிறைவு ஜெபம் வருது, பாருங்கள் நட்கருணை, அதுக்கப்புறம் இறுதி மன்றாட்டோடு முடியுது. தட் இஸ் அ ஃபுல்னஸ். அப்போ ஜெபத்துக்கு ஒரு ஃபுல்னஸ் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி மாடல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பிரசங்கியார் ஒருத்தன் பீடத்தில் ஏறிட்டானா, இந்த கழுத்தில் சிவமாலையை போட்டுக்கிட்டு கொண்டாடான் வாங்கி கீழே போட்டு மிதிச்சிச்சான். மிதிச்சிட்டு போ, ஹூ பாதர்ஸ். நீ ஆண்டவருடைய காரியத்தின் மீது நீ எவ்வளவு எதிராளியாக நிற்கிற, செய்து கொள்ளுங்க. அதை பற்றி கடவுள் உடனே வந்து கண்ணை பிடுங்க மாட்டார், அவர் உனக்கும் டைம் கொடுக்குறாரு. புரிந்து கொள், உண்மையை புரிந்து கொள். எளியவர்களுடைய ஆதாரமாக இருக்கிற காரியத்தெல்லாம் நம்ம அழிக்கிறா, பிசாசு அழிக்கிறான். எளியவர்களுடைய ஆதாரத்தெல்லாம் சிதைச்சிட்டாக்க எளியவன் என்ன செய்ய முடியாது? கடவுளை காண முடியாது. கோயிலில் இருக்கிற அந்த சுருவங்கள், புனிதர்களுடைய உருவங்கள் எல்லாம் எடுத்துட்டின்னா எளிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கொஞ்ச நாளில் மண்டை குழம்பி போய் எது என்னன்னு புரியாது. அவனுடைய சந்ததியை ஆண்டவரை இழந்து நிற்கும். வெளி தேசத்தில் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, அவனுடைய ஆலயத்துலலாம் ஒன்றும் கிடையாது, வெரி எம்டினஸ். உள்ளே போனால் குருவானவர் வந்தால் தான் சர்வீஸ் நடக்கும். அவங்களுக்கு பார்க்கறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க என்ன நடக்குது அங்கே? ஆண்டவரை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. There are good cases. நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஒரு சாராரை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தினா எப்படி அன்பு செலுத்துறது? இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிறேன்னா ஆண்டவர்கிட்ட அன்போடு கொடுக்கணுங்க, ஆசையாக கொடுக்கணும். எபிரேயர் 10:24 நற்செயல் புரியணும்னு ஆண்டவர் சொல்கிறார், அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்பமாக. ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப, கணவன் மனைவி தூண்டி எழுப்பிக்கணுங்க. வாங்க இந்த பாருங்க, இந்த வேலை நடக்குது, நம்ம போய் ஒரு உதவி செய்வோம். நம்ம இந்த கோயிலில் இந்த சாமியார் பாருங்க எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கா, நம்ம போய் ஆண்டவருக்கு உதவி செய்வோம். முதியோர் இல்லத்தில் பாருங்க, இந்த தாத்தா பாட்டியெல்லாம் யாருமே இல்லாமல் உட்காந்துருக்கு, நம்ம போய் ஒரு வார்த்தை பேசிட்டு, வாரத்தில் ஒரு மணி நேரம் நம்ம போய் அங்கே போய் உட்காந்து பேசிட்டு வரலாமே. அநாதை பிள்ளைகள் இருக்கிறாங்களே, பிள்ளைகள் யாருமே எங்களை பார்க்க வர ஆயப்பன் இல்லை, தாய் தந்தை இல்லை, உறவுகள் இல்லை. ஏனி உறவாக மாறக்கூடாது. மாசத்தில் ஒரு நாள் ஒன்றால் ஒரு மணி நேரம் போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து பேசிட்டு வர முடியாதா? யோசித்து பாருங்கள். வழி இல்லாமல் சொல்லக்கூடாது, வழி நிறைய இருக்கிறது அன்பை வெளிப்படுத்த. தீமோத்தேயு 1:16 சொல்கிறது, உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு, இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். இதோ இந்த காரியத்தில் தான் நம்ம குழம்பி போய் கிடக்கிறோம். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. நம்ம போதனை என்னன்னு நமக்கே தெரியல. இங்கேருந்து வந்து ஒருத்தன் சொன்னான்னா அவன் பின்னாடி போகிறோம், இங்கேருந்து வந்து சொன்னான்னா அவன் பின்னாடி போகிறோம், கடைசியில் ரெண்டு பக்கமும் போகாமல் நடுத்தருவில் நிற்கிறோம். இதுதான் நம்மளுடைய போதனையினுடைய ஆழம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எது சரியானது எது தவறானது அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வேணும் பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்றாரு, சவால் விடுறாரு பாருங்க, சவால் நிறைந்த இடத்தில் தான் வெற்றி உண்டு பிள்ளைகளே. மத்தேயு 10:32 வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றாரு, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். இதுதான் சவால். ஆண்டவர் இன்னைக்கு சவாலை வைக்கிறாருங்க. இதோ இதான் சவால் நிறைந்த அந்த எதிர்நோக்கு. இதை 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 வச்சு முன்னாடி ஓடு, நின்று என் பொருட்டு நீ இழந்து போ, என் பொருட்டு சிலுவையை தூக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஒரு குழந்தை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை நடக்கணுங்க, அம்மா விரும்புறது என்ன? தான் பிள்ளை எந்திரிக்கணும், நம்ம பிடிச்சி தூக்கி விட்டா எந்திரிக்கிறது இல்லை, அதுவா எந்திரிக்கணும். சவால், அதை பார்த்து மகிழ்கிறோம் நம்ம. அந்த பிள்ளை நடக்கணும், ததக்கா புதக்கான்னு துபுக்குன்னு விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளை நடக்கணும். சவால், அந்த குழந்தைகள் வாழ்வியல் தளத்தில் போராட கற்றுக்கொள்ளணும். சவால் பாருங்கள், எல்லாமே சவாலில் தான் ஆரம்பிக்கிறது. கழுகு இருக்குது பார்த்தீங்களா, கழுகு அது தன் குஞ்சுகளை உயரமான மரத்தின் மேலே தான் கழுகு கூடு கட்டும். அந்த உயரமான இடத்துல அந்த கழுகு என்ன செய்யுமா, தன் குஞ்சுகளை எல்லாம் அந்த சிறகுல ஏற்றி வச்சுக்கிட்டு கம் லெட் அஸ் கோ ஃபார் அ ட்ரிப் பண்ணுமா. அப்போ குஞ்சுகளெல்லாம் என்ன நினைக்கும், அம்மா நம்மளை ஜாலியாக கூட்டிகிட்டு போகுதுன்னு, நல்லா ஒசக்க கொண்டு போய் நல்லா உயரமான வானத்தில் போய் பறந்துக்கிட்டு இருக்கும். குஞ்சுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குமா, அப்படியே தள்ளி விட்டுருமா கீழே, சிறகை அப்படியே சாய்ச்சி விட்டுரும். அந்த கழுகு குஞ்சுகள் அங்கேருந்து கியா மியான்னு கத்திக்கிட்டு கீழே உழுவோம். அப்போ அந்த ரெக்கை அடிப்பாங்க, படக்கு படக்கு படக்குன்னு. உடனே தாய் கழுகு என்ன செய்யுமா, அப்படியாந்து அந்த குஞ்சுகளை அப்படியே கீழே திரும்பி வந்து அப்படியே தாங்கிக் கொள்ளும், திரும்பி மேலே போய் தூக்கி போடும். தண்ணீரில் பிள்ளைகளை நீந்த கற்றுக் கொடுக்கறது போல தான் வானத்தில் நீந்த கழுகு தன் குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பிள்ளைகளை. ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டாரு, நீ நல்லா இருப்ப, உன்னையை நான் தாங்கி இருப்பேன், உன்னையை நான் காப்பாற்றுவேன், உன்னையை நான் மார்பில் சாஜிப்பேன், உன்னை தோளில் சுமப்பேன், எல்லாம் சூப்பர். ஆண்டவர் இதையும் செய்வார், உன்னை தள்ளி விடுவார், உன்னை தூக்கி அவர் போராட்டத்தில் வைப்பார். ஆண்டவர் போராடுகிற பிள்ளையா நீ மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, சாலமணி ஞான நூல் 10:12 சொல்லுது, பகைவரிடமிருந்து அது அவரை பாதுகாத்தது, தாக்க பதுங்கியிருந்தோரிடமிருந்து அவரை காப்பாற்றியது, கடும் போராட்டத்தில் அவருக்கு வெற்றி தந்தது, இவ்வாறு இறைப்பற்று எல்லாவற்றையும் விட வலிமை மிக்கது என்று அவர் உணரச் செய்தது. இறைப்பற்று, இறைப்பற்று என்னென்ன செய்து பாதுகாக்குது, தாக்க பதுங்கி இருந்தோரிடமிருந்து காப்பாற்றுகிறது, கடும் போராட்டத்திலே வெற்றி கொடுத்தது. இந்த இறைப்பற்று நமக்கு கொடுக்குற ஆற்றல் என்ன தெரியுங்களா? ஞானம். இறைப்பற்றோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கிறது? ஞானம். இதோ நம்ம எங்களுடைய புனிதர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, பங்கு குருக்களுக்கெல்லாம் ஜான் மரியவியானி, அவர் ஒரு பெரிய நல்ல அறிவாளி. அவர் அவருக்கு இந்த மொழியில் சில பிரச்சனைகள், லத்தீன் பாடம்லாம் சரியாக வரலை, அவர் கஷ்டப்பட்டார். ஆனால் எல்லாரும் படித்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. அவர் இறைப்பற்றில் வல்லமையாக இருந்தார். இறைப்பற்றில் இருந்ததுனால அவருக்கு கிடைத்தது ஞானம். அந்த ஞானத்தில் அவர் பங்கு தலங்களில் ஜெயித்தார். என் அன்பு பிள்ளைகளே, நீ அறிவில் உயரலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இறைப்பற்றை நீ அதிகப்படுத்தப்படுத்த உனக்கு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானம் உன்னை எடுத்துச் செல்லும். நீ எந்த இடத்துல இருக்கிறோயோ அந்த இடத்துல இருந்து உயர பறக்க உனக்கு அந்த ஞானம் கற்றுக் கொடுக்கும். உன்னை பார்ப்பவர்கள் உன்னிடத்தில் இருக்கிற அந்த அபரிவிதமான ஞானத்தை பார்த்து அவர்கள் மிரட்சி உள்வார்கள், அவர்கள் அதிர்ந்து போவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். ஆகவே தான் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவரையுடைய இறைப்பற்றுக்குள்ளே உள்ளே வாங்க. அது நடக்கலை, இது நடக்கலைன்னு புலம்பியது போதும், ஆண்டவருக்குள்ளே நான் எவ்வளோ ஆழமாக இருக்கிறேன்னு சிந்தித்து பாரு. ஆண்டவருக்குள்ளே நீ உன்னை அதிகமாய் வைத்துப்பார். அவருடைய மகிமையை நீயும் உன் வீட்டாரும் காண்பீர்கள். ஆமென்.